திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கலற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சரிய கிரிய நெறிகளை பார்த்தவங்க, நம்ம இப்ப யோக நெறியை பற்றி பார்ப்போம். சிவயோகம், அதுல உந்தியார் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று, உந்தியார் பாடல் 8வது பாடல். ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க என்று, செல்க உந்திபர விமலர்க்கு இடமது என்று உந்திபர. 6 ஆதாரங்களுக்கு வைத்து ஆதாரமூர்த்திகளை வழிபடுவது ஆதார யோகம். 6 ஆதாரங்கள், அது என்னன்னு நினைக்கிறீங்களா? ஆதாரம், அந்த ஆதாரத்தின் வடிவம் அதிதேவதை. 1 மூலாதாரம், 6 ஆதாரங்கள். மூலாதாரம் சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை. அநாகதம்னா இதயம். அந்த ஆதாரங்கள் தாமரை வடிவத்துல இருக்கும். இன்னும் அதுல நிறைய இருக்கு தாமரை வடிவத்துல. அதுல பொகுட்டுல அந்த ஆசனம் எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் என்ன, அதுக்கு எழுத்து என்ன, இப்படிலாம் மிக விரிவாக யோக நூல்களில் சொல்லப்படுகிறது. அந்த ஆதாரத்தின் வடிவம் ஒவ்வொன்றுக்கு மூலாதாரத்தில் 4 இதழ் தாமரை வடிவத்தில் இருக்கும். அப்புறம் 6, 10, 12, 16, 2 இதழ். அப்புறம் அதிதேவதை மூலாதாரத்துக்கு விநாயகர், அப்புறம் பிரம்மன் மால், அப்புறம் ருத்ரன், மகேசன், சதாசிவன். இதை ஒரு திருமந்திர பாடலும் விளக்குகிறது. இந்த வடிவத்தை சொல்வது இந்த பாடல். 4, 3 6, 5, 10, 6, 16, 16 கோழி மேல் நின்ற குறிகள் 16 மூலம் கண்டு ஆங்கே முடிந்து முதல் இரண்டும் காலங்கண்டானடி காணலாமே. இது கடைசியில் அப்படி ஒவ்வொரு ஆதாரமாக ஏறி கடைசியில் சதாசிவனை காணலாம் என்பதாக இந்த பாடல் உள்ளது. 3 9 தந்திரம், அதில் முதல் பாட்டு திருமந்திரத்தில் 9 தந்திரம். இந்த தாமரை இதழ் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறதும், கடைசியில் சதாசிவ மூர்த்தியை தியானிக்கலாம் என்பதும் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மற்ற பாடல்களெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு நமக்கு விளங்கி கொள்ள முடியாது. ஆக்னை காணலும் ஆமே, காணலும் ஆமே, காலம் கண்டானடி காணலும் ஆமே. ஆக இவையே 6 ஆதாரங்கள் எனப்படும். இந்த ஆதாரங்கள், ஆதார யோகம் பயில்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 6 ஆதாரங்களிலும் உள்ள அதிதேவதைகளை அந்தந்த இடத்தில் நிறுத்தி கரணங்களால் தியானித்து அங்கு வழிபாடு செய்து, அந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஹோமகுண்டங்கள் எல்லாமே உண்டு. அந்த குண்டங்கள் வைத்து அந்த மந்திரங்கள், தனித்தனி மந்திரங்கள், அதையெல்லாம் ஜெபித்து அங்கேயே அந்த மூலாதாரத்திலே தன்னுடைய மனன் உணர்வை நிறுத்தி, அப்புறம் அப்படியே மேலே ஏறி ஏறி இந்த எதுவர புருவ நடு, ஆக்னேனா என்னது, ஆனால் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கணுங்க, புருவ நடு. இது கண்டம், இது இருதயம், இது கண்டம், இது இதயம், கொப்புள், அதுக்கு முன்னாடி அப்புறம் மூலாதாரம், அது அந்த அங்குலங்கள்லாம் சொல்லப்படுகிறது. இதுக்கு இப்போ இடம் நம்ம என்ன பெயர்னு தெரியாமல் இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். மணிப்புரங்கிறது நாபி அல்லது உந்தி, அதுக்கும் கீழே சுவாதிட்டானம், அதுக்கும் கீழே மூலாதாரம். ஆக இந்த யோகம் பயில்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, மூலாதாரத்திலிருந்து தன் மனநுணர்வை நிறுத்தி அப்படியே அந்த தெய்வத்தை குரிய மந்திரங்களை உச்சாரணம் செய்து அங்கே உள்ள வழிபாடுகளை எல்லாம் பண்ணி அப்படி ஒவ்வொரு ஆதாரமாக ஏறி 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 கடைசியில் புருவ நடுவில் சதாசிவத்தை தியானித்து நிற்பர். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் ஆதாரங்களை வைத்து செய்யப்படக்கூடிய யோகம். இதையெல்லாம் முடித்தபின் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதில் நல்ல பயிற்சி பெற்றபின் ஆதாரம் இல்லாமலேயே மூர்த்திகளை வழிபாடு செய்யக்கூடிய அந்த தகுதியை, அந்த பயிற்சியை பெறுவர். அதுதான் எனது நிராதாரம். நிராதாரம் என்பது இந்த உச்சி துளைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன பேருனா பிரம்மரந்திரம். உச்சித்துளைக்கு தனியா உச்சித்துளைக்குள்ள பெயர் என்னது, பிரம்ம தந்திரம். அதற்கு மேலே 12 அங்குலத்தில் இருப்பதுதான் என்னது, அதான் நிராதாரம். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, நிராதாரம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கும் மேலே அந்த 12 அங்குலத்துக்கும் மேலே உள்ள வெளி பேர் தான் பரவெளி. அதான் மீதானம் என்று சொல்லப்படுகிறது. மீதானம், மீதானம் என்றால் பரவெளி, அருள் வெளி. அது வந்து என்னது? அருள் வெளி. இதனால சில ஒவ்வொரு சில உரையாசிரியர்கள் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனால் முறையானது என்னன்னா மீதானம் என்பது அருள் வெளி. அது தெளிவாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும். மீதானம் என்பது அருள் வெளி. அது நிராதாரத்துக்கும் மேலே உள்ளது. ஆதாரத்தில் நிலைநிறுத்தக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற யோகவான் என்ன, அந்த யோகி என்ன பண்றார், அதை தாண்டி நிராதாரம், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தியானிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெறுகிறார். அதுல பக்குவம் பெற்ற பின் அதுக்கும் மேல மீதானத்துக்கு சென்று அதுதான் அருளோடு சிவத்தோடு ஒன்றுபட்டிருக்கின்ற நிலை. இந்த ஆதாரத்தில் நமது கருவிகள் எல்லாம், கரணங்கள் எல்லாம் வேலை செய்யும். மனதால் தியானிக்கின்றார்கள் இல்லையா, ஆதாரங்களில் கரணங்கள் வேலை செய்யும். நிராதாரத்தில் கரணங்களின் துணையும் தேவைப்படுவதில்லை. கரணங்களினுடைய துணையையும் தாண்டிய தியானம், அறிவால் அங்கு தியானிப்பர். கரணங்கள் இல்லாமலே அந்த தியானம் நடைபெறும். அங்கு தியானிப்பர், கரணங்களின் துணையின்றி அங்கு தியானிப்பர். இது பொதுவாக ஆதாரம் நிராதார யோகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இனிமே பாட்டை பாருங்க. ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உந்திபர, விமலர்க்கு அது இடம் என்று உந்திபர. விமலர்க்கு எது இடம்? அந்த மீதானம், அந்த சிவம், சிவத்தோடு ஒன்றக்கூடிய இடம் எது? மீதானம். அப்ப முதல்ல ஆதார யோகம் பயின்றபின் அதுக்கப்புறம் அதை துணை கொண்டு என்ன பண்ணுவாங்க, நிராதார தியானத்தை செய்வார்கள். அதான் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று. எதையுமே முதல்ல படிமுறை பண்ணும் பொழுது ஒரு கருவிகள் துணை இருந்தா தான் அதை அந்த வேலையை செய்ய முடியும் இல்லையா. ஒரு குழந்தை தான் முதல்ல நடக்கினா முத முதல்ல தத்தி தத்தி நடக்கும் போது எதையாவது தான் இருந்தறையாவது எதையாவது ஒன்று பிடிமானத்தோடு தான் நடக்கும் இல்லையா. அப்புறம் நல்ல பயிற்சி பெற்ற பின் தான் என்ன ஆகும், அந்த பிடிமானம் தேவையில்லாமலேயே நடக்கும். அப்புறம் நல்ல நடைய பயிற்சி நல்ல பெற்றரும். அது மாதிரிதான் ஆதாரத்தாலே முதல்ல எதுக்கு போகணும், நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க என்று முந்திபர, விமலர்க்கு அது இடம் என்று முந்திபர. அடுத்த பாடல் அதை கொஞ்சம் விரிவா சொல்றார். ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே. மீதானத்துக்கு எய்துவதற்கு வழிமுறைகள் என்னது? ஆதாரம் நிராதாரம். மீதானத்துக்கு செல்வதற்குரிய மார்க்கங்கள் ஆராதாரம் நிராதாரம். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே, ஆக்கும் பொருள், ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருள் ஒன்று. இதற்கு என்ன பொருள், ஆதாரத்து ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஆக்கும் பொருளாலே என்பது அங்க உள்ள அதிதேவையின் தியானத்தாலே. ஆதாரத்து என்பது என்னது, ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஆக்கும் பொருளாலே. என்ன அர்த்தம் ஆக்கும் பொருளால? என்ன அர்த்தம், அந்த அந்தந்த அதிதெய்வம், அந்தந்த அதிதெய்வங்களை. அப்புறம் ஆக்கும் பொருள் ஒன்று அப்படின்னு அர்த்தம்னா அந்தந்த அதிதெய்வங்களை தியானித்து அந்த பொருளாகவே நிற்றல். எனவே இப்ப கருட தியானம்னு சொல்லுவாங்க. கருட தியானம்னா என்னது, அந்த கருட மந்திரத்துக்குள்ள கருடன், கருடனுக்குள்ள அதிதேவதை உண்டு, கருடனுக்குள்ள மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை பாவித்து 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 அந்த மந்திரத்தில் நின்று நின்று அதை உச்சாரணம் செய்து அவங்க என்னதான் மாறிடுவாங்க, அந்த மந்திர மயமாகவே மாறிடுவாங்க. அப்புறம் அவங்க அந்த கருட மந்திர மயமாகவே ஆனவங்க இந்த என்ன பாம்பு கடித்தவங்களை வந்து அத பார்வையினால் பார்க்கும் பொழுது அந்த விடம் இறங்கும். இதே மாதிரிதான் சிவோக பாவனைய சொல்றாங்க. அதே மாதிரிதான் இதுல வந்து இந்த ஆதார மூர்த்திகளை அந்த மந்திரத்தினால தியானித்து தியானித்து எதாவே ஆகிவிடுவர், அந்த ஆதார மூர்த்திகளாகவே ஆகிவிடுவர். அதத்தான் ஆக்கும் பொருள் ஒன்று. எந்த ஆதாரத்துல நிக்கிறாங்களோ அந்த ஆதார மூர்த்தியை தியானித்து தியானித்து அந்த மூர்த்தியாகவே ஆக்கி விடுவர். ஆக்கும் பொருள் என்பது அந்த ஆதார மூர்த்தியை குறிக்கிறது. ஆக்கும் பொருளாலே என்றால் என்ன? அந்தந்த அதிதெய்வங்களை தியானித்தல். அப்புறம் ஆக்கும் பொருள் ஒன்று என்றால் அந்த அதிதெய்வமாகவே அந்த அதிதெய்வத்தோடு ஒன்றித்தல். முதல் ரெண்டு வரியும் தெளிதா தெரியுது. ஆதார யோகம், நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே. அது ரெண்டுக்கும் பொருள் தெரியுது. அப்புறம் என்ன சொல்றோம்? ஆதார யோகத்தில் ஆதாரத்து ஆக்கும் பொருளாடே நாம எதை பாவிக்கிறோமோ எதை தியானிக்கிறோமோ அந்த அதிதெய்வங்களால் அந்த அதிதெய்வங்களை அதிதெய்வங்களால் வேணப்பட்டுடுங்க அந்த அதிதெய்வங்களால். அப்புறம் ஆக்கும் பொருள் ஒன்று என்றால் அந்த மூர்த்திகளின் மயமாகவே ஆகுதல், அந்த அதிதேவங்களின் மயமாக ஆகுதல். அப்புறம் அடுத்தவர் என்னது? இது ஆக்கும் பொருள் ஒன்றாம். அடுத்தவர் என்னது? பொருள் ஆக்கா ஒன்றாம். ஆக்கும் ஆக்கும் பொருள் ஒன்றாம், ஆக்கா பொருள் ஒன்றாம். ஆக்கா பொருள் ஒன்றாம்ங்கிறது நீராதாரம். ஆக்கா பொருள் ஒன்றாம் என்பது என்னது? இவ்வாறே நிராதாரத்தை சென்று அந்த வரி வேணா ஆக்கா பொருள் ஒன்று இவ்வாறாகவே நிராதார யோகத்தில் ஆதார தெய்வங்களை பாவிக்காமல் தியானித்தல் நிராதாரமாகும். இது குறிப்பிட்ட மூர்த்திகளை நினைக்கிறோம். நிராதாரத்துல இந்த குறிப்பிட்ட மூர்த்திகளுடைய பாவனை கிடையாது. சிவத்தையே நினைத்தல். ஆனா கூடுதல் எங்க வச்சு? மீதானத்துல. இந்த ஆதார யோகத்தில் ஆன்மாவுக்கு பாச ஞானம் உண்டு. அது குறிப்பா எழுதிக்கிடுங்க. ஆதார யோகத்தில் ஆன்மா பாச ஞானத்தோடு கூடியுள்ளது. பாச ஞானம் கொண்டதாக இருக்கிறது. ஏன்னா அங்க கரு அந்த கரணங்கள் வேலை செய்கின்றன, அதனுடைய துணை கொண்டுதான் செய்யுது. அதனால அங்க அது பாச ஞானத்தோடு கூடியுள்ளது. அதுக்கப்புறம் நிராதாரத்தில் அங்கு ஆன்மா கரணங்களோடு ஒன்றுவது இல்லை. ஆனாலும் அதுக்கு என்ன இருக்குன்னா பசு ஞானம். நிராதாரத்தில் ஆன்மாவிற்குள்ள ஞானம் பசு ஞானம். கரணங்கள் இல்லாத வழியே அது தியானிக்கிறது. நிராதாரத்தில் ஆன்மாவின் ஞானம் பசு ஞானமாகும். பசு ஞானத்தை வைத்துக்கொண்டு யார அடைய முடியாது? சிவத்தை அனுபவிக்க முடியாது. மீதானத்தில் ஆன்மா பதிஞானத்தை அடைகிறது, பதிஞானத்தை பெறுகிறது. இது எல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அந்த மலை பத்திய பேச்சே எங்க கிடையாது. இல்ல நம்ம இப்ப சிவதன் இது முழுக்கவே ஞான நூல். அதுல முதல்ல எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இந்த படிமுறைகள், திருவடி பேச்சினை அடையக்கூடிய படிமுறைகளான முதல்ல சரியையும் கிரியையும் பற்றி சொல்லியாச்சு. இப்போ யோகத்தை பற்றி பேசுறோம். இதுல வந்து அந்த முதல் ஏழாம் சூத்திரம் வர ஒன்றும் கிடையாது. இது எட்டாம் சூத்திரத்துக்கு அப்புறம் உள்ள செய்திகள் தான் அங்க பேசப்படுகின்றன. அதுக்கு அடுத்த உந்தியார் பாடல், ஒன்பதாவது உந்தியார் பாடல். ஆக்கில் அங்கே உண்டாம், ஒன்பதாவது உந்தியார் பாடல். ஆக்கில் அங்கே உண்டாம் அல்லது அங்கு இல்லையாய். ஆக்கில் அங்கே உண்டாம் என்னது? ஆக்கில் அங்க தியானத்தை பாவிக்கல். இது ஆதார யோகத்தை பற்றி சொல்றார். ஆதார யோகத்துல என்ன நடக்கும்னா அங்க பாவிச்சுட்டு இருந்தா அந்த மூர்த்தி பாவனைக்கு எட்டுவார். விட்டாச்சுன்னா பாவனையும் தியானமும் போயிடும், அவரும் அவரோட ஒன்றல் முடியாது. ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையாய். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா பொருள் எழுதுங்க. ஆக்கில் பாவித்து தியானிக்கும் போது, ஆக்கில் அது பொருளை சொல்லியிருப்பேன். ஆக்கில் அதாவது பாவித்து தியானிக்கும் போது அங்கே அவ் ஆதாரங்களில், அங்கேனா என்னது? அவ் ஆதாரங்களில் உண்டாய், உண்டாய் தோன்றுவனவாய், உண்டாய் என்றால் தோன்றுவனவாய் அல்லது தியானம் நீங்கும் பொழுது, தியானம் நீங்கும் பொழுது, தியானம் நீங்கும் பொழுது. அடுத்தது என்ன வருது? அங்கு இல்லையாய், அவ் ஆதாரங்களிலே புலப்படாததாய். அங்கே உண்டாம்னா என்னது தோன்றும்? என்னது தோன்றும்? தோன்றுவனவாயின்னு எழுதியிருக்கீங்க இல்லையா, அதுல என்னது தோன்றும்? அந்த ஆதார மூர்த்திகள் தோன்றுவர். அப்ப அது பக்கத்துல வேணா எழுதிக்கிடுங்க. அவ பாவித்து தியானிக்கும் போது அங்கே அவ் ஆதாரங்களில் உண்டாயின்னு போட்டு தோன்றுவனவாயின்னு போட்டிருக்கீங்களா, அதுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிடுங்க. ஆதார மூர்த்திகள் தோன்றுவனவாய் அல்லது அங்கு இல்லையாய் ஆகிவிடும், தோன்றாதனவாகி விடும். இதுதான் எதனுடைய முறை? ஆதார யோகத்தின் முறை. அடுத்தாப்புல என்ன சொல்றார்? பார்க்கில் பரம் அதன்று உந்திபர. பார்க்கில் பரம் அதமே அது என்று உந்திபர. ஆக இந்த ஆதார தியானத்தினால பரத்தை அடைய முடியாது, அதான் அதனுடைய பொருள். பரம் அதன்று உந்திபர, ஆதார யோகத்தினால் பரத்தை அடைய முடியாது. சிவபரம் பரசிவம், அந்த மூர்த்திகளும் பரம் அன்று, அந்த மூர்த்திகளும் பரசிவம் அன்று. அடுத்தவர் என்ன சொல்றார்? பாவனைக்கு எய்தாது என்று உந்திபர. யோக நூல் வாயிலாக பாவனை என்றால் என்ன? பாவனைக்கு எய்தாது என்று முந்திபர. யோக நூல் வாயிலாக அறிய முடியாது என்று முந்திபர. அல்லது பாவனைக்கு எட்டாது என்று முந்திபர. அதாவது யோக நூல்ல சொல்லப்பட்ட எந்த பாவனை வாயிலாகவும் அவனை அடைய முடியாது, அதான் முடிந்த பொருள். யோக நூல்ல கூறப்பட்ட எந்த பாவனை வாயிலாகவும் அவனை அடைய முடியாது. அந்த பாவனையில அந்தந்த ஆதார மூர்த்தியை தான் அடைய முடியும், அது அடையலாம். அது சரியான அந்த முறப்படியான பாவனையா இருந்து முறப்படியான தியானமா இருந்தா அடையலாம், அந்தந்த ஆதார மூர்த்தியை அடையலாம், பரசிவத்தை அடைய முடியாது. அடுத்த கழிற்றுப்படியார் 23வது பாடார். ஆக்கி ஒரு பொருளை, ஆக்கி ஒரு பொருளைன்னு இருக்கு 23. ஆக்கி ஒரு பொருளை, ஒரு பொருளை ஆக்கி, இதுல பொருள் வர இடமெல்லாம் என்னது? அந்தந்த ஆதார மூர்த்தி. ஆக்கி ஒரு பொருளை என்பது ஒரு பொருளை ஆக்கி, அதுக்கு பொருள் என்னது? ஒரு பொருளை ஆக்கின்னு போட்டுக்கிடுங்க, ஒரு கோடு போட்டு. ஒவ்வொரு ஆதாரத்திலும் அந்தந்த மூர்த்தியை பாவித்து, ஆக்கி என்றால் பாவித்து, ஆக்கி என்றால் பாவித்து. இதுவும் என்னது? ஆதார யோக விளக்கம் தான் இந்த பாடலும். ஆதார யோக விளக்கம், இந்த இடத்துல ஆக்கினா என்ன அர்த்தம்? பாவித்து. பாவித்துனா, பாவித்துனா என்னது? தியானித்து. ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி, ஒரு பொருளை ஆக்கி, ஒரு பொருளை ஆக்கினா என்னது? அந்தந்த பொருள்னா என்னது? ஆதார மூர்த்தி. அந்த ஆதார மூர்த்தியை பாவித்து அப்புறம் என்ன செய்யறோம்? ஆதாரத்து அப்பொருளை நோக்கி, முதல்ல பாவனையில முதல்ல பாவனை பண்ணி இருக்குங்கிறத கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்ப தியானம் பண்ணணும், பொருளை அதுல நிறுத்தணும், நிறுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? அந்த பொருளுக்குள்ள மந்திரங்களை எல்லாம் சொல்லி தியானிக்கணும். அதான் முதல்ல ஆக்கி என்பது பாவனையில் நிறுத்தி, அப்புறம் என்ன சொல்றாரு? அப்பொருளை நோக்கி, நோக்கி என்பது தியானித்து. அப்பொருளை நோக்கி, அப்பொருளை நோக்கி, அப்பொருளை தியானித்து, முதல்ல பாவனைக்கு கொண்டு வந்து அப்புறம் அந்தந்த மந்திரங்களை சொல்லி தியானிக்க வேண்டும். அதனால அப்பொருளை நோக்கி என்பது தியானித்து. அப்புறம் என்ன சொல்றார்? அணுவில் அணு நெகிழ, அந்தந்த மூர்த்தியோடு இந்த ஆன்மா ஒன்ற. நெகிழ என்றால் ஒன்ற. முதல்ல உள்ள அணுவில் எதை குறிக்கி? அந்த பாவனா மூர்த்திகளை குறிக்கி. ரெண்டு அணு வருது இல்லையா, அணுவில் அணு நெகிழ. முதல்ல உள்ள அணு வந்து அந்த மூர்த்தி, ஆதார மூர்த்திகள். முதல்ல உள்ள அணு வந்து என்னது? அணுவில். அது வந்து என்னது? அந்த ஆதார மூர்த்தியினிடத்து. ரெண்டாவது அணு நெகிழ, ரெண்டாவது உள்ள அணு என்னது? ஆன்மா, அந்த யோகி. ரெண்டாவது உள்ள அணு வந்து யோகி. அணு ரெண்டு அணுவும் முழுக்க வித்தியாசமான பொருள். முதல் அணு வந்து அந்த ஆதார மூர்த்தி, ரெண்டாவது அணு வந்து அந்த யோகி. அணுவில் அணு நெகிழ, நெகிழ என்றால் தன்னை இழக்க, அந்த மூர்த்தியோடு ஒன்றுபட, நெகிழ்தல் அந்த மூர்த்தியோடு ஒன்றுபட, அந்த மூர்த்தியில் தன்னை இழக்க. சிவனோடு ஒன்றுபட நிலையில மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், நான் கெட்டு அப்படிங்கிறார் இல்லையா, நான் கெட்டுங்கிறத தான் அங்க என்ன சொல்றார், நெகிழ. முதல் அணுவில் வந்து அந்த மூர்த்தியில், இரண்டாவது அணு நெகிழ என்பது இந்த ஆன்மா அல்லது அந்த யோகி அதோடு ஒன்றுபட, அதோடு ஒன்றுபட. நோக்கி அணுவில், அணுவில்னா என்ன அர்த்தம், அந்த ஆதார மூர்த்தியோடு, அணு நெகிழனா அந்த ஆதார மூர்த்தியோடு இந்த ஆன்மாவாகிய யோகி ஒன்றுபட, அதாவது அந்த ஆன்மா தற்போதம் நீங்கும்படி அதனோடு ஒன்ற. அப்புறம் என்ன சொல்றார், பார்க்கில் என்ன இந்த நிலையில், பார்க்கில்னா இந்த நிலை, எந்த நிலையில், ஒன்றுபட்ட நிலையில், அந்த ஆதார மூர்த்திகளோடு ஒன்றுபட்ட நிலையில், இவன் ஆகை, இவன் இவன்னா யாரு, யோகி, இவன் ஆகை தான் ஒழிந்திட்டு, இவன் என்ன பண்றான், தான் என்ற தன்மையை நீக்கி, இவன்னா யாரு, அந்த யோகியானவன் தான் ஒழிந்திட்டு, தானாம் தன்மையை இழந்து, தானாம் தன்மையை ஒழிந்திட்டு நீக்கி, ஏகமாம் ஏகத்து, தானும் அவனும் இரண்டு பொருள் இல்லாதபடி என்னாயிருது, ஏகமாதல், அவன் அந்த மூர்த்திகளோடு ஏகமாதல் ஒன்றாதல், அந்த மூர்த்திகளோடு ஏகமாதல் ஒன்றாதல். அப்புறம் ஏகத்து அவ்வாறு ஒன்றிய இடத்து, ஏகமாகி நின்ற இடத்து, ஏகத்துனா என்ன அர்த்தம், அவ்வாறு ஏகமாகி நின்ற இடத்து, அந்த மூர்த்திகளோடு ஒன்றிய இடத்து, அந்த அந்த நிலையில் என்ன நடக்கும், அவன் ஆகை ஆதாரமாம், இவன் அவனாகிறான், இவன் யாரே, அந்த யோகி, அவன் என்பது அந்த அதிதெய்வம், அந்த ஆதார மூர்த்தி. ஏகத்து அவ்வாறு ஒன்றுமிடத்து என்ன நடக்கிறது, அவன் ஆகை ஆதாரமாம், இவனாகிய அந்த யோகி அவனாகிய அந்த ஆதார மூர்த்தியே ஆகுவான். எதுவுமே அப்படிதான், அந்த தியானத்து தியானித்து போகும்போது அதுவாகவே ஆகிவிடும் இந்த ஆன்மா. இப்போ வாசி பாருங்க, ஏதாவது தெரிதா பாருங்க, ஒரு ஆக்கி ஒரு பொருளை அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கணும், ஒரு ஆக்கி, ஆக்கினா பாவித்து, பாவித்து, அப்ப ஆதாரத்து அப்பொருளை நோக்கி, நோக்கி என்றால் தியானித்து, அப்பொருளை தியானித்து. அப்புறம் அணுவில் அணு நெகிழ என்பது முதல்ல அந்த மூர்த்தியில் இந்த ஆன்மா நெகிழ தன்னை இழக்க. அப்ப என்ன நடக்கும், பார்க்கில் இவனாக தான் ஒழிந்துட்டு, இவன் தான் என்ற தன்மையை இழந்து, தான் என்ற தன்மையை இழந்து ஏகமாகி ஒன்றுபடும். ஏகத்து அப்படி ஒன்றுபடும் போது என்ன நடக்கும்னா, அவன் ஆகை அவனாகவே ஆகிவிடும். இதுவே ஆதார யோகமாகும். ஆதாரமாம், ஆதாரமாம்னா என்னது, ஆதார யோகம் ஆகும். இதுவே ஆதார யோகம் ஆகும். வாசிங்க, வாசிங்க, பொருள் எப்படி வருதுன்னு, ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி, அணுவில் அணு நெகிழ, பார்க்கில் இவனாக தான் ஒழிந்திட்டு, ஏகமாம் ஏகத்து அவனாக ஆதாரமாம். பொருள் புரியுதா, என்ன சந்தேகம் இருக்கா, நோக்கி பார்க்கில் ஆகை அணு அணுவில் ஏகத்து இதெல்லாம் தனித்தனியா என்ன பொருள் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது வந்து, அடுத்ததும் திருக்கழிச்சி பிழையில் அடுத்த பாடல் 21, எத்தனாவது பாடல், 24. கொண்டதொரு பொருளை கோடிபட கூறு செய்யில் கொண்டதொரு பொருளைனா அந்த தியானத்தில் தியானிக்கப்படுகிற பொருளை, அல்லது அந்த பாவனையில் தியானிக்கப்படுகிற பொருளை கொண்டதொரு பொருளை, அந்த கொண்ட பொருள் எது? தியானிப்பதற்காக உள்ள தான் அந்த தியானித்த மூர்த்தியை கோடிபட கூறு செயல் அப்படி என்ற மிக நுண்ணுணர்வாக கோடிபட கூறு செயல்னு வருது இல்லையா, கோடிபட கூறு செயல்னா மிக நுண்ணுணர்வாக நுட்பமாக நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னு சொல்றாரு இல்லையா, அதுபடி இத மிக நுணுக்கமாக தியானிக்கல் கோடிபட கூறு செயல் மிக நுணுக்கமாக, பரவாயில்ல நுட்பமாக நுணுக்கமாக பொருளை கோடிபட கூறு செயல், அதாவது மிக நுணுக்கமான நுணுக்கமாக தியானித்தால் கூறு செயல்லாம் அர்த்தம் தியானித்தால் சொன்ன நுணுக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம், நுணுக்கினான் அர்த்தம் ரொம்ப பொடிபணி, அதுபடி இதுல வந்து என்ன வரும் ரொம்ப நுணுக்கமாக நுணுக்கமாக கூறு செயல் கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும். கொண்டவனும்னா யாரு? யாரு நுணுக்கமாக தியானிக்கிறான்? அந்த யோகி இல்லையா, அந்த ஆதார யோகியானவன் என்ன பண்ணுவான்? அப்பரிசே கூறுபடும், அவனும் நுண்ணியதாகி விடுவான். கோடிபட கூறு செயல், கோடிபட கூறு செயலா மிக நுணுக்கமாக அவனை தியானித்தால் மிக நுட்பமாக தியானிக்கும் போது என்ன நடக்கும்? கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும், அவனும் நுண்ணியதாகி விடுவான். அப்புறம் என்ன சொல்றாரு? கூறு செயல் கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும். அப்புறம் கொண்ட இருபொருளும் அன்றியே, கொண்ட இருபொருளும் அன்றியே, இருபொருள் என்னது? தியானிப்பவன் தியானிக்கப்படுகிற மூர்த்தி இருபொருள், அதான் அவனாவே ஆகி அவனும் ரொம்ப நுண்ணியமானவனாக ஆகிவிடுவான் அம்முறையில். அப்புறம் கொண்ட இருபொருளும் அன்றியே, இருபொருள் என்பது என்னது? தியானிப்பவனும் தியானிக்கப்படக்கூடிய மூர்த்தியும். இருபொருள் என்பது தியானிப்பவனும் தியானிக்கப்படப்படும் மூர்த்தியும். இருபொருளும் அன்றியே, அன்றியேனா அந்த இடத்துல வேறாகாமல், அன்றியே அப்படின்னா இல்லாதுன்னு சொல்லுவோம் வழக்கமா, இந்த இடத்துல என்ன பொருள் சொன்னோம்? வேறுபடாது. இது வழக்கமான பொருளை விட கொஞ்சம் மாறுபாடா உள்ள இடம். அன்றியேனா வேறுபடாது. இருபொருளும் அன்றியே, ரெண்டு பொருள்னு இல்லாம அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பொருள்னு இல்லாம என்ன நடக்கும்? இன்னது இது என்ன? கொண்ட இருபொருளும் அன்றியே இன்னது இது என்ன? இதுதான் தியானிக்கிற ஆன்மா, இது தியானிக்கப்படுகிற மூர்த்தி என்று ஆகாது. இன்னது இது என்ன அப்படின்னு அர்த்தம், இது தியானிக்கிற ஆன்மா, இது தியானிக்கப்படுகிற மூர்த்தி என்ற வேறுபாடு அங்க இருக்காது. அதான் நம்ம அந்த திரிபுடி கடந்த நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. தியானி இதுல என்ன எழுதிட்டீங்களா, என்ன எழுதிருக்கீங்க? இருபொருளும் அன்றியேனா தியானிக்கிற ஆன்மா, தியானிக்கப்படுகிற மூர்த்தி, இன்னது இது, இன்னது இது என்ன? அதனால நீங்க என்ன எழுதிருக்கீங்க? திரிபுடி அற்ற நிலை, திரிபுடி ஞானம் அற்ற நிலை. திரிபுடி ஞானத்துல என்ன இருக்கும்? ஞாதா, ஞாதானா யாரு அறிகிறானோ அவன், நேயம் அறியப்படும் பொருள், ஞானம் அறியக்கூடிய கருவி. இந்த மூன்று புலப்பட்டிருக்கிற நிலைதான் என்னது? திரிபுடி ஞானம் என்பது. இது முழுமையா ஒன்றியாச்சுன்னா அந்த திரிபுடி ஞானம் அற்ற நிலை ஆகிவிடும், அதான் முழுமையான அனுபவம். இது வந்து என்னது? இது இவன் அவனாக, அவன் இவனாக எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் என்ன நிலை? திரிபுடி ஞானம் அற்ற நிலை. இது என்ன? ஒரு பொருளேயாய் இருக்கும் உற்று, ஒரு பொருளேயாய் இருக்கும் உற்று, அதாவது ரெண்டும் நீ ஒன்றோடு ஒன்று ஒன்றி. இருபொருள் வந்து என்னதாகிறது? ஒரு பொருள் போல இருக்கும். பொருள் இரண்டுதான், ஆனா கலந்து எப்படி இருக்கு, ஒன்று போல கலந்திருக்கு. இதுக்கு முத்தி நிலையை சொல்லும் பொழுது ஒரு முத்தி நிலைக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். அப்பு கலந்த உப்பு போல என்று சொல்வார்கள். அப்புனா தண்ணீர், தண்ணீர் கலந்த உப்பு போல. அப்ப தண்ணீரையும் உப்பையும் கலந்துட்டோம்னா அது கரை என்ன ஆகுது, அது இரண்டு பொருள் சொல்ல முடியுமா, ஒரு பொருள் சொல்ல முடியுமா? ஒரு ரெண்டு பாத்திரத்துல ஒன்றுல தண்ணியும் ஒன்றுல உப்பும் வச்சிருக்கோம். உப்பை தூக்கி எதுல கொட்டிடுறோம், தண்ணியில கொட்டிடுறோம். இப்போ ரெண்டு பொருளா ஒரு பொருளா? அப்ப அதுல இருக்கிறது அந்த தண்ணியில இருக்கிறது ஒரு பொருளா ரெண்டு பொருளா? இருக்கிறது ரெண்டு பொருள், ஆனா ரெண்டும் என்னாச்சு, கலந்திருக்கு, ஒரு பொருளாக இருக்கு. அந்த உப்பும் அப்பும் இணைந்திருக்கிறதுதான் முத்தி நிலையில அந்த கலப்புக்குள்ள சரியான ஓமை. உப்பு தன்னுடைய அந்த உப்பு தன்மையே அந்த தண்ணியில இழந்து விடும், உப்பாம் தன்மையே அந்த தண்ணியில இழந்து விடுகிறது இல்லையா. அதே மாதிரிதான் ஆன்மா முத்தி நிலையில எப்படி இருக்கும், தன்னையே அவன்பால் இழந்து விடுவான். இதனுடைய கரையான் தன்மை நீங்கிவிடும். என்ன கரை? மலக்கரை, மலவாதன கரையெல்லாம் நீங்கிரும், நீங்கி அதோடு கரைந்து அதோடு ஒன்றாகிவிடும், அவனோடு இந்த ஆன்மா ஒன்றாகிவிடும். ஆனா ஆன்மாவிலையும் எது பதியும் உண்டு, இந்த ஆன்மாவும் உண்டு, ரெண்டு பொருள்களும் நிச்சயம் உண்டு. ஆனா பார்க்கும் போது என்ன ஆயிரும், ஒரு பொருள் போல தோன்றும். அதான் அவன் இவனாகி நின்ற நிலை அப்படிம்பார். அதனாலதான் இங்கேயும் என்ன சொல்றார், கொண்ட இரு பொருளும் அன்றியே இன்னது இது என்னாது, இன்னது இது என்ன, ஒரு பொருளேயாயிருக்கும் உற்று, ஒரு பொருளாய் ஒன்றாக கூடியிருக்கும். உற்றுனா பொருந்தி. இப்ப பாட்ட பாருங்க, கொண்டதொரு பொருளை கோடிபட கூறுசையில், கோடிபட கூறுசையில்னா என்னது, மிக நுணுக்கமாக தியானிக்கும் கொண்டவனும், தியானிக்கும் போது கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும், அவனும் நுண்ணியதனாக ஆகிவிடுவான். கொண்ட இருபொருளும் அன்றியே, கொண்ட இருபொருளும் அன்றியே இன்னது இதுவென்னா, இது தியானிப்பவன் இது தியானிக்கப்பட மூர்த்தி என்ற நிலைமை நீங்கி என்ன ஆயிரும், ஒரு பொருளேயாய் இருக்கும். இரண்டு என்னதாயிரும், ஒரு பொருளாகவே இருக்கும். ஆக இதுதான் ஆதார யோகத்தில் ரொம்ப முற்றின நிலை. ஆதார யோகத்துல இல்லையா, ஆதார யோகத்துல இந்த ஆன்மா முழுவதுமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறதுன்னா அந்த ஆதார மூர்த்தியோடு ஒன்றுபட்டு இதுவா அதுவா என்று பிரித்தறிய முடியாதபடி அந்த ஆதார மூர்த்தியோடு இது ஒன்றுபட்டு நிற்கும். நிறைய பாடல்கள் நமக்கு வந்து இந்த அளவுல தான் பூர்த்தி செய்ய முடிகிறது. ஏன்னா இன்னும் ஒவ்வொரு பாடல்லையும் நிறைய செய்திகளை உள்ள வைக்கிறார். அதையெல்லாம் நாம இதோடு நாம நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தாப்புல அடுத்த நிராதார யோகத்தை பற்றி நாம வளர்க்கணும்.